அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை இந்த நீதியின் பாதை என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் ஆதாமும் ஹவ்வாவும் பாவம் செய்த பிறகு அவர்களுடைய சந்ததிகளை பாவத்தின் நரகத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு நபரை குறித்த வாக்குத்தத்தை இறைவன் கூறினதை பார்த்தோம். ஆதாமும் ஹவ்வாவும் தங்களுக்காக ஏற்படுத்திக் கொண்ட இலைகளாலான உடைகளையும் இறைவன் எப்படி நிராகரித்துவிட்டார் என்பதையும் பார்த்தோம். தங்களை நியாயம் விசாரிக்கிறவருக்கு முன்பாக பாவிகள் தங்கள் நிர்வாணத்தை மறைத்துக் கொள்ள முடியாது என்பதையும் இறைவன் அவர்களுக்கு போதிக்க விரும்பினான். பாவிகளை அவர்களுடைய குற்ற மனசாட்சியில் இருந்து இறைவன் மட்டுமே விடுவிக்க முடியும். அதைத்தான் இறைவன் எப்படி மிருகத்தின் தோலுடையின் மூலமாக அவர்களின் நிர்வாணத்தை மூடினார் என்று பார்த்தோம். இறைவன் முதன் முதலாக அங்கே இரத்தத்தினாலான ஒரு குர்பானை ஏற்படுத்தினான். மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இறைவனை நம்பும் ஒரு கூட்டத்தாரை பற்றியும் இறைவன் மேல் ஈமான் வைக்காமல் போகும் ஒரு கூட்டத்தாரை பற்றியும் இறைவன் கூறினான். இன்றைக்கு ஆதாம் ஹவ்வா அவர்களின் இரண்டு பிள்ளைகளை பற்றி படிக்கப் போகிறோம். இறைவன் மேல் ஈமான் வைக்காத காயினை பற்றியும் இறைவன் மேல் ஈமான் வைத்த ஆபேலை பற்றியும் படிக்கப் போகிறோம். ஆதாமையும் ஹவ்வாவையும் அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் காரணமாக இறைவன் ஜன்னத்துல் ஃபிரதோஸிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டதை நாம் பார்த்தோம். அவர்களுடைய பாவத்தின் காரணமாக ஜன்னத்துல் ஃபிரதோஸின் நன்மைகளை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. அவர்களுடைய பாவமானது இறைவனோடு இருந்த தொடர்பை துண்டித்துவிட்டது. என்றாலும் இறைவன் அவர்களை நேசித்தான், அவர்கள் மீது அக்கறை காட்டினான். இப்பொழுது நாம் தௌராத்தின் முதல் புத்தகத்தின் 4வது சூராவை சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 4:1-2 ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். ஆதாமும் அவ்வாவும் இரண்டு பிள்ளைகளை பெற்றார்கள். அவர்கள் இருவரும் பாவிகளாகவே இருந்தார்கள். ஆதாமின் பாவங்கள் ஒரு தொற்று நோயைப் போல அவர்களுடைய பிள்ளைகளையும் தொடர்ந்தது. ஆதியாகமம் 5:3 ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சொல்லப்பட்டது போல ஆபேலும் காயினும் பாவத்திலே பிறந்தார்கள். காயினும் ஆபேலும் தகப்பனை போலவே பாவத்தில் பிறந்தார்கள். சரீரத்தின்படி இருவரும் வளர்ந்து ஞானத்தில் தேறினார்கள். காயின் ஒரு விவசாயியாக ஆனான். கடின உழைப்பை பற்றி கவலைப்படாத ஒரு தொழிலாளியாக வளர்ந்தான். ஆபேல் ஒரு ஆட்டு மேய்ப்பனாக வளர்ந்தான். இருவரும் இறைவனை பற்றி அறிந்திருந்தார்கள். இறைவன் ஜீவிக்கிறார் என்றும் அவன் பரிசுத்தமானவன் என்றும் அவன் பாவத்தை வெறிக்கிறவன் என்றும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். இறைவனின் தீர்மானத்தின்படி இருவரும் இறைவனை சந்திக்க வரும்போது பலியுடன் வரவேண்டும் என்பதை இருவரும் அறிந்திருந்தார்கள். இறைவாக்கின்படி இருவரும் பலிகளுடன் இறைவனை சந்திக்கும் நாள் ஒன்று வந்தது. ஆதியாகமம் 4:3-5 சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொளுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. என்ன நடந்தது என்பதை நாம் கவனிப்போம். இருவரும் இறைவனுக்கு செலுத்தும்படியான குர்பானை கொண்டு வந்தார்கள். இறைவாக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இறைவன் ஆபேலையும் அவனுடைய குர்பானையும் அங்கீகரித்தார் என்றும் காயினையும் அவனுடைய குர்பானையும் இறைவன் நிராகரித்துவிட்டார் என்றும் இறைவாக்கியம் கூறுகிறது. இறைவன் ஆபேலின் குர்பானை ஏன் அங்கீகரித்து காயினின் குர்பானை ஏன் நிராகரித்தார்? இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இறைவாக்கின்படி இருவரின் குர்பானங்களும் வித்தியாசமானதாக காணப்பட்டது. காயின் நல்ல காய்கறி கனிவைகளை குர்பானாக கொண்டு வந்தான். ஆனால் ஆபேல் குறைபாடில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை குர்பானாக கொண்டு வந்தான். இறைவன் அதன் மூலமாக ஆபேலின் பாவங்களை மன்னித்தான். காயினின் பாவங்களோ மன்னிக்கப்படவில்லை. இறைவன் ஆபேலின் பாவங்களை ஏன் மன்னித்தான்? காயினின் பாவங்களை ஏன் மன்னிக்கவில்லை? காரணம் என்ன? இறைவனுக்கு காய்கறிகளும் பழங்களும் பிடிக்காதது என்பதாலா? அல்ல, காரணம் அதுவல்ல. பிறகு ஏன் ஆபேலை நீதிமானாக அங்கீகரித்து காயினை வெறுமையாக விட்டுவிட்டான்? காரணம் இதுதான். ஆபேல் தன் குர்பானை இறைவன் சொன்னபடியே கொண்டு வந்தான். ஆனால் காயின் மற்றொன்றை கொண்டு வந்தான். அதாவது இறைவன் கேட்டுக்கொண்டது என்னவென்றால், பாவங்கள் மன்னிக்கும்படியாக கொண்டு வரக்கூடிய குர்பானானது குறையில்லாத ஒரு ஆட்டின் இரத்தமாக இருக்க வேண்டும் என்பதே. ஆபேல் இறைவனின் வாக்கை நம்பி இரத்தமாகிய குர்பானை கொண்டு வந்தான். அதைத்தான் இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது. எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேல் இறைவன் மேல் ஈமான் வைத்தான். ஆனால் காயின் இறைவாக்கின் மேல் ஈமான் வைக்கவில்லை. இறைவன் மேல் ஈமான் வைப்பது என்றால் என்ன? இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படுவது என்பதுதான் இறைவன் மேல் வைக்கும் ஈமானாக இருக்கிறது. இறைவனை நம்புவது என்றால் இறைவாக்கை நம்புவதாகும். நான் இறைவனை நம்புகிறேன் என்று சொல்லியும் அவருடைய வாக்கை நிராகரிப்பீர்களானால் நீங்கள் இறைவனை நம்பவில்லை. இறைவனும் அவனுடைய வாக்கும் ஒன்றே. நீங்கள் இறைவனை நம்புவீர்களானால் அவனுடைய வாக்கை நம்பி அதற்கு கீழ்ப்படுவீர்கள். இறைவனின் வாக்கை நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்கள் இறைவனையே மறுதலிக்கிறீர்கள் என்று பொருள்படும். ஆபேல் இறைவன் கட்டளையிட்ட பிரகாரமாகவே ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை குர்பானாக கொண்டு வந்ததால் இறைவன் அதை அங்கீகரித்தான். காயின் இறைவாக்கே இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நம்பாமல் போனதால் இறைவன் காயினை நிராகரித்து விட்டான். காயின் இறைவனை நம்புகிறதைப் போல காணப்பட்டாலும் அவன் இறைவனின் எதிர்பார்ப்பின்படியான குர்பானை செலுத்தாமல் போனதால் அவன் இறைவனை நம்பவில்லை என்பது தெளிவாகிறது. இறைவன் மிருகத்தை குர்பானாக செலுத்த வேண்டும் என்று ஏன் கட்டளையிட்டான் என்று ஒருவேளை யாராயிலும் கேட்கக்கூடும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று ஏன் இறைவன் கூறினான்? காரணம் இதுதான். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை இறைவாக்கு உறுதிப்படுத்துகிறது. அதனால்தான் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாவத்தின் பரிகாரம் காய்கறி பழங்களை குர்பான் என்று இறைவாக்கியும் கூறவில்லை. துவா செய்வதோ, நோன்பு இருப்பதோ, நன்மையான காரியங்களை செய்வதோ பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று இறைவன் கூறவில்லை. இறைவன் கூறுவது என்னவென்றால், பாவத்தின் சம்பளம் மரணம். இறைவாக்கியம் கூறுவது என்னவென்றால், ஆதாமின் சந்ததிகளாகிய அனைவரும் அவர்கள் சிறு பிள்ளைகளானாலும் பரிசுத்தமான இறைவனுக்கு முன்பாக பாவ பரிகாரத்தின் கடனாளிகளாகவே இருக்கிறார்கள். பாவிகள் மரித்து சதா காலத்திற்கும் நியமிக்கப்பட்ட நரகத்திற்கு போய் தங்கள் பாவ பரிகாரத்தை செலுத்த வேண்டும். பாவத்தின் தண்டனையை நீக்கும்படியாக நீங்கள் அநேக நன்மையான காரியங்களை செய்வதன் மூலமாக இறைவன் முன்னிலையில் பாவத்தின் தண்டனையை தவிர்த்துவிட முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், அதாவது நரகமாயிருக்கிறபடியால் நன்மையான காரியங்கள் செய்வதன் மூலமாக இவைகளை தவிர்க்க முடியாது. நான் ஒருவரிடம் ஒரு மிகப்பெரிய தொகையை கடன்பட்டு விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னால் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலையில் நான் அவரிடம் போய், ஐயா, நான் உங்களிடம் பட்ட கடனை என்னால் திரும்ப செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறேன். ஆனால் அதற்கு பதிலாக நான் உங்கள் வீட்டை பெருக்கி துடைத்து சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன். அதை திரும்ப செலுத்தும் வரை உங்களிடம் வேலை செய்கிறேன் என்றால் அந்த நபர் என்ன செய்வார்? என்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பார் அல்லது என் மீது கோபப்படுவார். அவர் ஏன் அப்படி நடந்து கொள்வார்? அவருக்கு தெரியும் என்னுடைய கிரியைகள், வேலைகள் அவருடைய பெருந்தொகையான கடனை அடைப்பதற்கு போதுமானதல்ல. பொதுவாக பாவத்தின் பரிகாரத்தை தனது நற்கிரியைகளினால் ஒருவரும் செலுத்திவிட முடியாது. பாவத்திற்கு பரிகாரமாக மரணத்தை மட்டுமே செலுத்த முடியும். பாவத்தின் சம்பளம் நியாயத்தீர்ப்பும் மரணமும் ஆகும். கண்டிப்பாக காயின் ஆபேலின் கரத்தின் கிரியைகள் மூலமாக இறைவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. இரத்தத்தின் மூலம் செலுத்தப்படும் குர்பான் மூலமாக மட்டுமே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ரத்து செய்ய முடியும். பாவமே அறியாத ஒன்றின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாவத்தின் மன்னிப்பு என்பது மனிதனுடைய எண்ணத்தின்படி வருவதல்ல, அது இறைவனின் திட்டத்தின்படி வருவதே ஆகும். ஆதாமின் சந்ததியாரின் பாவத்தின் பரிகாரமாகிய மரணத்திற்கு பதிலாக இறைவன் மற்றொரு பரிகாரத்தை ஏற்படுத்தினான். ஆரம்பகால சந்ததியினர் ஒவ்வொரு மனிதர்களிலும் தங்கள் பாவ நிவாரணத்திற்காக குற்றமில்லாத ஒரு மிருகத்தின் இரத்தத்தை பாவ பரிகாரமாக சிந்த வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருந்தான். பாவம் செய்த மனிதனுக்காக பாவமறியாத ஒரு மிருகம் பலியாக வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக ஆதாமின் சந்ததியினரின் பாவங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மூடப்படுதல் என்பது இறைவனின் திட்டமாயிருந்தது. மனிதனின் பாவத்தின் பரிகாரத்தை ஒரு மிருகத்தின் இரத்தம் செலுத்திவிட முடியாது. ஒரு மிருகத்தின் இரத்தத்தின் மதிப்பு என்பது மனிதனின் பாவத்தின் தண்டனைக்கு இணையானதல்ல. அதைதான் இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது. எபிரேயர் 10:1-4 இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அதாவது மிருகம் குர்பானாக கொடுப்பது என்பது ஆதாமின் சந்ததியினரின் பாவ பரிகாரமாக ஒரு இரட்சகர் வந்து தனது இரத்தத்தை குர்பானாக கொடுத்து அவர்களை மீட்பார் என்பதற்கு நிழலாகவே கொடுக்கப்பட்டது. 1 பேதுரு 3:18 அப்போஸ்தலர் 10:43 அதாவது மிருகம் குர்பானாக கொடுப்பது என்பது ஆதாமின் சந்ததியினரின் பாவ பரிகாரமாக ஒரு இரட்சகர் வந்து தனது இரத்தத்தை குர்பானாக கொடுத்து அவர்களை மீட்பார் என்பதற்கு நிழலாகவே கொடுக்கப்பட்டது. 1 பேதுரு 3:18 அப்போஸ்தலர் 10:43 வாசிக்க கேட்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். முந்தின சந்ததியினரின் பாவ மன்னிப்பு என்பது மிருகம் ஒன்று குர்பானாக கொடுப்பதன் மூலம் என்ற நிலையிலிருந்தது. காயினோ இறைவனின் திட்டத்தின்படியான குர்பானை செலுத்தாமல் தனக்கு சுயமாக நலமாக தோன்றின ஒரு வழியை கடைபிடித்து முதல் தவறான மார்க்கத்தை கொண்டு வந்தான். அவன் தன்னுடைய சொந்த கரத்தின் கிரியைகளை இறைவனுக்கு குர்பானாக கொண்டு வந்தான். சபிக்கப்பட்ட இந்த நிலத்தின் தன் கரத்தினால் பயிர் செய்தவைகளை காயின் இறைவனுக்கு குர்பானாக செலுத்தும்படி கொண்டு வந்தான். இந்த குர்பானானது இரத்தமில்லாமல் இருந்தபடியால் இறைவன் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆபேலோ குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை குர்பானாக கொடுத்து அதை அக்கினியினால் சுட்டெரிப்பதன் மூலம் இறைவனின் எதிர்பார்ப்பை கட்டளையை நிறைவேற்றிவிட்ட ஒரு சுத்தமுள்ள மனசாட்சியுடன் குற்றமில்லாத மனசாட்சியுடன் காணப்பட்டான். ஆபேல் மரிக்க வேண்டிய ஸ்தானத்தில் ஒரு மிருகம் மரித்ததன் மூலம் ஆபேல் தன்னை அறியாமலே ஆதாமின் சந்ததிக்காக ஒரு மீட்பர் வந்து இரத்தத்தை சிந்தி மரிப்பார் என்பதை நம்புகிறான். ஒரு முக்கியமான கேள்வியோடு இன்றைய சம்பவத்தை நிறைவாக்க விரும்புகிறோம். காயினின் குர்பானை இறைவன் ஏன் அங்கீகரிக்கவில்லை? காயின் ஆபேலை விட மிகப்பெரிய பாவி என்பதனாலா? அல்ல, காரணம் அதுவல்ல. இருவரும் பாவிகளே. இருவரும் இறைவனுக்கு முன்பாக குர்பானை கொண்டு வந்தார்கள். காயின் பலி செலுத்துவதில் மார்க்க ரீதியானவனாக காணப்பட்டார். இன்னும் சொல்லப்போனால் காயின் ஆபேலை பார்க்கிலும் மேன்மையான குர்பானை செலுத்தினான். ஆபேல் காய்கறிகள் கனிவகைகள் மிகவும் அழகானவை. ஆனால் பலி செலுத்தப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியும் அதன் இரத்தமும் பார்வைக்கு அழகாக தோன்றுவதில்லை. பாவம் என்பது இறைவனுக்கு மீறுதலின் காரியமாக இருக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்பது இறைவனின் திட்டமா இருக்கிறது. காயின் இறைவனின் நீதியின் மார்க்கத்தின்படியான பாவ மன்னிப்பை கடைபிடிக்காததால் காயினின் குர்பானை இறைவன் அங்கீகரிக்கவில்லை. இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட நீதியின் பாதை வழியாக ஒருவன் வராவிட்டால் அவன் இறைவனிடத்தில் வர முடியாது. இறைவனின் பாதையானது கணிதத்தைப் போல உண்மையும் நேர்மையுமானது. ஒரு ஆசிரியர் மாணவனிடம் இரண்டும் இரண்டும் எவ்வளவு என்று கேட்டால் அதற்கு நான்கு என்பதுதான் பதிலாக இருக்க வேண்டும். மாணவன் மூன்று என்று சொன்னாலோ அல்லது ஐந்து என்று சொன்னாலோ அல்லது நாலரை என்று சொன்னாலோ அது தவறுதான். இரண்டும் இரண்டும் நான்கு மட்டுமே. இவ்வண்ணமாகத்தான் இறைவன் ஏற்படுத்தின நீதியின் மார்க்கத்தின்படியான மீட்பின் திட்டம். இறைவனிடத்தில் பாவிகள் மனம் திரும்பும்படியான ஒரே தேவன், ஒரே வழி இறைவன் நியமித்த துல்லியமான குர்பான் மட்டுமே. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பாவத்தின் பரிகாரமாக எப்படிப்பட்ட குர்பானை இறைவன் நியமித்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்களா? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு குற்றமில்லாத மனசாட்சியுடன் நீங்கள் இறைவனுக்கு முன்பாக நிற்கும்படி இறைவன் தாமே அனுப்பி வைத்த இரட்சகரை நீங்கள் அறிவீர்களா? வரக்கூடிய பாடங்களில் இந்த இரட்சகரை பற்றி அபூர்வமான காரியங்களை நாம் படிக்கப் போகிறோம். அவரை குறித்து பரிசுத்த இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது. அப்போஸ்தலர் 4:12 வாசிப்போம். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். நண்பர்களே, இந்த பகுதியுடன் நாம் இன்றைய பாடத்தை முடித்துக் கொள்கிறோம். அடுத்த பகுதியில் காயின் ஆபேலை குறித்து நாம் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இறைவனின் அடிப்படை சட்டத்தை கவனிக்கும்படியாக நீங்கள் எடுத்துக்கொண்ட நேரத்தை இறைவன் ஆசீர்வதிப்பானாக. இறைவாக்கு கூறுகிறது. எபிரேயர் 9:22 வாசிக்க கேட்போம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அன்பானவர்களே, அடுத்த வாரம் இதே நாளில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை இறைவனின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.